இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வேதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிற தலைப்பு தேவ முத்திரையின் ஆறாம் அடையாளம், இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை பின்பற்ற வேண்டும். இப்பொழுது நாம் 144,000 பேர்கள் தேவனுடைய 7 முத்திரைகளை நெற்றியிலே தரித்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையிலே ஆறாம் அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை பின்பற்ற வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சியை தங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். யோவான் 3:31-36, யோவான் 3:31-36. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியில் ஒன்றுண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர்,
தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலையில் நிற்கும் என்றான்.
போதும், தேவனுடைய சாட்சியை கை கொள்ளாதவன் மேல் தேவனுடைய கோபம் நிலைநிற்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலே கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய சாட்சி ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அது இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டுறார். அப்படி காட்டும்போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். அப்போ இவன் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் இருக்கிற முத்திரையில் இவன் பெற்றுக்கொள்கிறான். இவன் தன்னுடைய அறிவிலே முத்திரை போட்டு அதை அங்கீகரிக்கிறான். அப்போ தேவனுடைய 7 முத்திரையில் பார்க்கும்போது எல்லா இடங்கள்லையும் இந்த காரியத்தை வலியுறுத்தப்பட்டிருக்கும். அப்போ தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போடணும்னா அவருடைய சாட்சியை பின்பற்ற வேண்டும். அவருடைய சாட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவன் கேட்டதும் கண்டதும். அதை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் கேள்விப்பட்டதையும் கண்டதையும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் தேவன் சத்தியமுள்ளவர் என்று நாம் முத்திரை போட்டு அதை நிச்சயப்படுத்துகிறோம். இன்றைக்கு தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறார்கள், கிரியினாலே மறுதளிக்கிறார்கள். நீங்கள் பூமி எங்கும் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி பூமியின் கடைசி வரைக்கும் எல்லா கிறிஸ்தவர்களும் காட்சியாக இருக்கிறார்கள், சாட்சி இல்லை, காட்சியாக தான் இருக்கிறாங்க. துணிக்கடை பொம்மை மாதிரி, அதான் அங்கே பார், அதான் அவனை பார், இவனை பார், அவனை பார் அப்படின்னு காட்சியாக தான் இருக்கிறாங்க. சாட்சிகளாக யாருமே இல்லை. சாட்சியாக இருந்திருந்தால் இந்நேரம் இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசம் ஆயிருக்கும். காட்சி பொருளாக மாறிவிட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாமல் போனால் காட்சி பொருளாக தான் மாறும். உப்பு காரம் இல்லாமல் போனால் உப்பு வழியில் போடுகிறதற்கும் ஜனங்களால் மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாகவே இருக்கும். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள், நீங்கள் பூமிக்கு சாட்சிகளாயிருங்கள். உங்கள் சாட்சி கெட்டு போச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ஆளை ஜனங்கள் போட்டு மிதிப்பாங்க, ஜனங்கள் பரிகாசத்துக்கு ஆளாவாங்க. தேவனுடைய வார்த்தை இருந்தால் நம்மளுக்கு இந்த பூமியிலே ஆசீர்வாதம் இருக்கும், ஜனங்கிட்ட மதிப்பும் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷர் தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார். எல்லாத்துக்கும் தேவ கிருபை இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, சாட்சி இல்லை. அதனால இன்னைக்கு எல்லாரும் காட்சி பொருளாக தான் வாழ்கிறாங்க. காட்சி பொருளாக மாறினதுக்கு என்னன்னா, அதில் பொருள் இல்லை, அர்த்தம் இல்லை, ஏளனம் பண்ணுறாங்க. இதான் போகிறார் பார், அவர் அதான் அங்கே போகிறாங்க பார், கையை நீட்டி காமிக்கிறான். நல்லவங்களா இருந்தா ஐயோ அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அது கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது என்னன்னா எல்லாரும் தூத்துறாங்க. அப்போ தேவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு தேவனும் சாட்சி கொடுப்பார். தேவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு இங்கே மனுஷன் தான் சாட்சி கொடுக்குறான். எப்படி காட்சி பொருளாக மாற்றியிருக்கிறான். அப்படியாக நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருந்து தேவனுடைய நாமத்தை அறிவிக்கிறார்கள். அப்படியாக குமாரன்னா தேவன் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. அந்த ஒப்புவிக்கப்பட்டதை நாம் பின்பற்றும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். அதை மீறி நடக்கும்போது தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் நிலைநிற்கும். அப்போ இதுக்கு தேவனுடைய நாமத்தை அறியாமல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கிறிஸ்தவங்க வந்து மற்ற ஜனங்களை விட ரொம்ப கேவலமாக பரியாசத்துக்கு நிந்திக்கும் ஆளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்று பின்வாங்கி போகும்போது அதிகமான சாபங்கள் அவர்களை பின்தொடரும். புறஜாதிகளை விட அதிகமான சாபங்கள் அவர்களை பின்தொடரும். 1 யோவான் 5:10 எல்லாரும் ஜனங்களை தான் பொய்யனாக்குவாங்க. கிறிஸ்தவங்க யார பொய்யனாக்குறானா, கிறிஸ்துவை பொய்யனாக்குறார்கள், தேவனை பொய்யனாக்குகிறார்கள். அவருடைய சாட்சியை கை கொள்ளலைன்னா கிறிஸ்தவர்கள் யாரை பொய்யனாக்குகிறார்கள், தேவனை பொய்யனாக்குகிறார்கள். ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி சொல்றான் கிறிஸ்தவன். எப்படி தேவனுடைய சாட்சியை கை கொள்ளும் போது தேவன் இருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறான், தேவனுடைய சாட்சியை கை கொள்ளாமல் வாயினாலே அறிக்கையிட்டு கிரியையினாலே மறுதளிக்கும் போது அவர்கள் தேவனை பொய்யனாக்குகிறார்கள். அப்போ தேவனை பொய்யனாக்குனா தேவனுடைய கோபம் எப்படி வெளிப்படும் பாருங்க. இன்னைக்கு அநேக தேவனை பொய்யராக்குகிறார்கள். ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தங்களுடைய கிரியையினாலே தேவனை மறுதளிக்கிறார்கள். அப்படியாக அநேகர் இன்றைக்கு தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக இருக்கிறார்கள். 1 யோவான் 2:3-7
அவருடைய கற்பனைகளை நாம் கைகொள்ளுவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனை கைகொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கைகொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கோம். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே.
தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனால் அவன் பொய்யன், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. இயேசு கிறிஸ்து நடந்தது போல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களும் நடக்க வேண்டும். நடக்காமல் போனால் அவன் பொய்யன், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை, அவன் மேல் தேவனுடைய கோபாக்கினை நிலைநிற்கும். வெளிப்படுத்தல் 1:1-6
சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம், இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான்.
போதும். முதலாவது, தேவன் யாருக்கு ஒப்பு கொடுக்கிறார்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு வைத்ததும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஒப்பு வைக்கிறார். இயேசு கிறிஸ்து யாருக்கு ஒப்பு வைக்கிறார் அந்த காரியத்தை? இயேசு கிறிஸ்து இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தூதர்கள் மூலம் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய வசனத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தின காரியத்தில் ஒன்று தேவனுடைய வசனத்தை குறித்தும், ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை குறித்தும், கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த வெளிப்படுத்தின புஸ்தகம் முழுவதும் இந்த ரெண்டு காரியத்தில் தான் போயிட்டுருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் வரைக்கும் இந்த ரெண்டு காரியத்தை தான் வலியுறுத்தும். அப்போ 4 சுவிசேஷம் அதில் அடங்கிரும். இயேசு கிறிஸ்துவின் எல்லா வார்த்தைகளும் அடங்கிரும். அது வேதத்தை நல்லா சிந்திச்சு தியானிக்கிறவங்களுக்கு அது நல்லா புரியும். 3-4 வாசிப்போம்.
இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைகொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சவியமாய் இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
போதும். அந்த வாழ்த்து செய்தியிலேயே பாருங்க எவ்வளவு காரியம் வந்திருக்கு. முதல்ல வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னா எதை வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறத, ரெண்டாவது கிருபையும் சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்கிறதுக்கு முன்னால் உண்மையில் சாட்சி, மருத்துவர்லேருந்து முதல் பிறந்தவர் இவர், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. உண்மையில் சாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளின்படி வாழ்ந்து அதற்காக மரித்தவர், மரித்து உயிரோடு எழுந்தவர். இப்படி ஆனதுனால அவர் பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதியாக மாறியிருக்கிறார். அப்படின்னா 1000 ஆண்டாட்சியில் கிறிஸ்து தான் ராஜா. அவர் தம்முடைய சிங்காசனத்தில் அவருக்கு சாட்சியாக இருந்தவர்கள் 144,000 பேர் அவருடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். 6 வசனம்.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருடைய மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
ஆமென். சோத்ரம். அப்போ தேவனுடைய சாட்சியை அல்லது இயேசு கிறிஸ்துவின் மூலம் சொல்லப்பட்ட சாட்சியை பின்பற்றினால் மட்டும்தான் கிறிஸ்துவனோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும், அவரோடு கூட ஆளுகையும் செய்ய முடியும். இப்போ தேவனுடைய கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால், ரட்சிப்பு ஆண்டவர் நம்மளுக்கு நம்முடைய நீதியின் கிரியின்படி நம்மளுக்கு கொடுக்கலை, அவர் கிருபையாய் நம்மளுக்கு கொடுத்தது. ஆனால் சாட்சிங்கிறது அப்படி இல்லை, ஆண்டவர் கிருபையாக கொடுக்கல. சாட்சிங்கிறது ஒவ்வொருத்தனும் இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்ந்து காட்ட வேண்டும். அது அவனுடைய கையில் இருக்குது. ரட்சிப்பினுடைய ஆரம்பம் இலவசம். அப்படின்னா ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை நம்ம மேல் இருந்த பாவங்களையும் சாபங்களையும் இருந்து நம்மளை விடுதலையாக்கி நாம் தேவனுக்கு முன்பாக செல்லும் பாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அப்போ நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதிலிருந்து வருகிற பாவங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக வாழ வேண்டும். அப்படியாக கிறிஸ்து மோசையின் மூலம் நியாயப்பிரமாணம் வெளிப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியம் வெளிப்பட்டது. கிருபை இலவசம், ஆனால் சத்தியம் இலவசம் இல்லை. அது வந்து ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அப்படியாக ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வர்ற பாவங்களை மேற்கொள்வது சத்தியத்தை கை கொண்டு ஜெயம் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு பாவங்களை மேற்கொள்ள வேண்டும். அப்படி தேவனுக்கு சாட்சியாக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவோடு கூட ஆட்சி செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா இந்த பூமியிலேயே அவர்கள் சாட்சியாக இருக்காமல் தேவனுடைய வார்த்தைகளை மறுதளித்தால் அவர்கள் பூமியிலே காட்சி பொருளாக மாறுவார்கள். அது பூமியிலே நடக்கும். அப்போ உண்மை இல்லாமல் யார், உண்மை இல்லாதவன் யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு மனுஷர் மத்தியிலே கிருபை இருக்கும், தேவனுடைய மத்தியிலே அவர்களுக்கு கிருபையும் இருக்கும். அப்படி இல்லைனா மனுஷர்களும் அவர்களை அலட்சியப்படுத்துவார்கள், ஆண்டவரும் அவர்களை அலட்சியப்படுத்துவார். அதனால் உப்பு காரம் இல்லாமல் போனால் வழியில் கொட்டப்படுவதற்கும் ஜனங்களால் மிதிக்கப்படுவதற்குமே ஏதுவாக இருக்கும். நீங்கள் உப்புள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்தனுடைய சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம உப்புள்ளவர்களாக இருக்க முடியும். உப்புனா என்னன்னு கேட்டிங்கன்னா, உப்பு சரியான நேரத்தில் சாப்பாட்டுக்கு போட்டால் தான் அதனுடைய சுவை இருக்கும். சாப்பாடு செய்யும்போது தண்ணி எடுத்து வச்சுட்டு முதலே உப்பு போட்டு மற்ற சமையல் செஞ்சால் எப்படி இருக்கும், எதுவுமே வேங்காது. சொல்லுவாங்க பருப்பு வேக மாட்டேங்குது, ஏன்னா உப்பு தண்ணிப்பாங்க. நல்லா தண்ணியை எடுத்து ஒரு உப்பு போட்டு பருப்பு வேக வச்சா ஒரு மணி நேரம் வேண்டாலும் வேகாது, கடைசி நேரத்தில் போடணும். அப்படி வந்து நீங்கள் உப்புள்ளவர்களாக இருங்கன்னா பேச வேண்டிய சமயத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளை நீங்கள் சரியாக பேசணும். காலம் உப்புனா சரியான நேரத்திலே பேச வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும். அப்படி சரியான நேரத்தில் நம்ம அது செய்யாமல் போனால் நம்ம வந்து மக்கள் மத்தியில் நல்லவ மாதிரி இருப்போம், ஆனால் அதில் பயன் இல்லை. அந்த சரியான நேரத்தில் பேச வேண்டிய வார்த்தையும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியும் செய்யாமல் போனால் நாம் காரம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். நம்ம ஜனங்களால் மிதிக்கப்படுவதற்கு தான் நம்ம ஏதுவாக இருக்கிறோம். அப்படியாக தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கள் தக்க சமயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை பேச வேண்டும், தக்க சமயத்திலே தங்களுடைய நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் நாம் சாட்சிகளாக இருப்பதற்கு பதிலாக இந்த உலகத்திலே காட்சி பொருளாக மாறிவிடுவோம். வெளிப்படுத்தல் 1:9, வெளிப்படுத்தல் 1:9, வெளிப்படுத்தின விசேஷம். பத்மதீவு எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பத்மதீவு எங்க இருக்குது நீ எப்படி கண்டுபிடிக்கலாம் பத்மதீவை? பத்மதீவுனா கொஞ்சம் தண்ணி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் இடம் இருக்கும், ஆமாம் கொஞ்சம் ஜனங்க தான் இருப்பாங்க. தீவுனா கொஞ்சம் ஜனங்க தான் இருப்பாங்க, ஆனால் இப்படியே தண்ணியுடைய வாசனை அதுக்கு வரும். சுற்றி தண்ணி இருக்கும், ஆனால் தண்ணியில் கொஞ்சம் காலி இடம் இருக்கும், அது கொஞ்சம் ஜனங்க இருப்பாங்க. அந்த பத்மதீவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கேரி தாட்டுறங்கதையில் எலியா போய் உட்காந்துதான் பாருங்க. அந்த மாதிரி யார் வந்து ஆண்டவரே யாரும் ரட்சிக்கப்படலை, உங்களுடைய திருக்கு தரிசிகளை கொலை செய்கிறாங்க, உங்களுடைய ஊழியக்காரங்களை வெறுக்கிறாங்க, ஊழியம் சரியாக வரலை, தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி என்னையும் அழிக்க தேடுகிறார்கள், எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு மனசு வெறுத்து அவன் எலியா என்ன சொன்னான், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் போதும், இந்த ஊழியம் போதும் எனக்கு, எனக்கு இன்னும் வேண்டாம், இந்த ஜனங்க அவ்வளோ முரட்டாட்டமாக இருக்காங்க, எல்லா தீர்க்கு தரிசியும் கொலை பண்ணிட்டாங்க, என்னையும் கொலை செய்ய தேடுறாங்க. அப்படின்னு நான் போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லி யார் வந்து தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் வைக்கிறாங்களோ அந்த சமயத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ போ அங்கே கேரி தாற்றங்கரையில் உட்காந்துரு. கேரி தாற்றங்கரைன்னா ஆற்றுல கொஞ்சம் தண்ணி வரும், அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருந்தால் போதுமா, நீ போன்ட்டார் ஆண்டவர், நீ போ கொஞ்சம் தண்ணி வராங்க, தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அப்படின்னாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், தினந்தோறும் காகங்களை அனுப்பினார். அது அப்பமும் இறைச்சியும் தினந்தோறும் கொண்டு வந்துடும், அதை சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆமாம் கொண்டு வருமா, ஆனால் காக்கா ஆண்டவர் கொண்டு வர வைப்பார். அப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா அந்த இடம் வந்து பத்மை தீவாக மாறிடும். இன்றைக்கி வந்து யார் வந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் காங்களை கொண்டு வந்து போசிப்பார். அப்படின்னா புறஜாதிகளை கொண்டு, பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பட்சணமும் பலவான இடத்துலேருந்து மதுரமும் வரும். எங்கே ஊழியக்காரங்களுக்கு எதிராக இருக்கிறானோ அவன் நம்ம ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்வான். எங்கே வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டான்னு சொல்லியிருக்கானோ அந்த கடுமையான கஞ்ச பிசுனாரி என்ன பண்ணுவான், ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் வைப்பார். அப்படி வந்து ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வார். அதுதான் காகங்கிறது. அப்படியே உட்காந்துருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருந்தா அங்கே கொஞ்சம் ஜனங்க சேருவாங்க. அது பத்மத்தீவு. அந்த பத்மத்தீவில் தேவனுடைய வசனத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை பற்றியும், அப்படின்னா தேவனுடைய வசனம் அந்த சாட்சிக்கு வேண்டி இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் அதுதான் சாட்சி, அதை பற்றியும் பத்மத்தீவிலிருந்து அந்த தரிசனத்தை பார்க்குறாரு. வெளிப்படுத்தல் 3:14. போதும் இங்கு உண்மையுள்ள சாட்சி. அப்படின்னா உண்மையுள்ள சாட்சி இயேசு கிறிஸ்து, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன், இது யாருன்னா இது இயேசு கிறிஸ்து. இப்போ லெவேதிக்க சபைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒரு சாட்சியாக தான் ஆண்டவர் வச்சிருக்கார். இப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வந்துருச்சுன்னா சாட்சியாக யாராக மாறுறான், மூணாவது ஆள் தான் சாட்சியாக மாறுறான் இல்லையா. ஒரு ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனையாக போச்சு அப்படின்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு முறிந்து விட்டது பாவத்தினால். அப்போ இதுக்கு சாட்சி ஒரு ஆள் ஏற்படுத்த வேண்டும். அப்போ அப்போ தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் இருக்கிற உறவை புதுப்பிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் வராரு, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதான் மனுஷனாகிய கிறிஸ்து புதிய ஏற்பாடு நாம் பார்க்குறோம். அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியத்தில் இருக்கிறவர் தான் சாட்சி. ஆனால் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை ஆராதிக்காமல் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கார்ல, இந்த இயேசு கிறிஸ்துவே நீங்க நேரடியாக ஆராதிக்கிறாங்க. காரணம் இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை பின்பற்றவில்லை. இயேசு கிறிஸ்துடைய சாட்சியை பின்பற்றினால் இவர்களும் ஒரு சாட்சியாக மாறுவார்கள். அப்போ சாட்சியாக மாற முடியாதவங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள முடியாதவங்க இயேசு கிறிஸ்துவையே தேவனாக ஆராதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் வந்த ஒரு சாட்சி தான். சாட்சியை நம்ம ஆராதிக்கக்கூடாது. இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒருத்தன் வந்து சாட்சி சொல்கிறான், அந்த சாட்சியை வந்து முக்கியப்படுத்த முடியுமா, சாட்சி அவனுடைய வேலை முடிச்சோன்னா அவன் போயிட்டான் அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து வந்தார், 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தார், நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அது வாழ்ந்து காமிச்சார். இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ கிறிஸ்துவனுடைய வலது பக்கத்தில் இல்லை தேவனுடைய வலது பக்கத்தில் போய் கிறிஸ்து உட்காந்துருக்கார். இப்போ ஆராதிக்கப்பட வேண்டியவர் யார், பிதா. அதனால தான் இயேசு கிறிஸ்து பல தடவை சொல்கிறார் பூமியில், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏன்னா மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லை. அவ்வளவுதான் நிக்கிறாரு. மன்னிக்கிற அதிகாரம் பிதாவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆமா, பரிந்துதான் பேசுறாரு, மன்னிப்பு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தால் என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. அவரே வந்து பிதாவே உள்ள மன்னின்னு தான் சொல்றாரு. என்னால மன்னிக்க முடியலங்கிறாரு. எனக்கு மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. ஆனால் பூமியில் வரும்போது அனைவருடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். ஏன்னா பிதாவினுடைய கட்டளையின்படி அது செய்கிறார். ஆனால் கடைசியாக வரும்போது என்ன சொல்கிறாரு? பிதாவே அவர்களுக்கு மன்னிங்கிறார். அதே மாதிரி என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் திராட்சை செடி. அப்போ திராட்சை தோட்டக்காரன் எஜமானால் திராட்சை செடி எஜமானனாக இருக்க முடியுமா? தோட்டக்காரன் தான் எஜமான். ஆனால் இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுறாங்க? திராட்சை செடியே ஆராதிக்கிறாங்க. திராட்சை செடியில் நிலைத்திருக்க முடியல. திராட்சை செடியில் நிலைத்திருக்க வேண்டும், அப்போ தான் நம்ம சாட்சியாக இருக்க முடியும். திராட்சை செடியில் நிலைத்திருக்காதவன் திராட்சை செடியிலே ஆராதிக்கிறான். இப்போ திராட்சை செடியை ஆராதிச்சான்னா அது விக்கிர ஆராதனை. நாம் திராட்சை செடியிலே நாம் கொடிகள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த திராட்சை செடியில் நிலைத்திருக்கும் போது அதை சுத்தம் பண்ணுங்கிறது யாருன்னா கிறிஸ்து அல்ல, அது பிதா தான் சுத்தம் பண்ணுறாரு. அது தேவையானதை சுத்தம் பண்ணுறாரு, தேவையில்லாத வெட்டி எடுத்து போடுறாரு. அதிகாரம் பிதாவுக்கு தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு வழிகாட்டியாக தான் வந்திருக்காரு. இன்னைக்கு வழிகாட்டிக்கே இன்னைக்கு தூபம் போட்டு ஆராதனை பண்ணுறாங்க, பாட்டு நிறைய எழுதிட்டாங்க. அவருக்கு தெரியும் 2000 வருஷத்தில் முடியும் போது இவர்கள் பிதாவை விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பார்கள்ன்ட்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அவருக்கு தெரியும். அதனால தான் ஜெபம் பண்ணும்போது சொல்லி காமிக்கிறார் என்னன்னு. எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லும்போது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவர் தன்னை ஆராதிக்க சொல்லியிருக்கலாமில்ல? இல்லை. அப்படியாக தேவனுடைய வசனத்துக்கு முதல் சாட்சி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை பின்பற்றினால் நாம் திராட்சை செடியிலே நிலைத்திருப்போம். திராட்சை செடியை சுத்தம் பண்ணுறது, அதிகை கனி கொடுக்க வைக்கிறது யாருடைய வேலைனா பிதாவுடைய வேலை. பவுல் நட்டான், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளையச் செய்தார். இயேசு கிறிஸ்து விளையச் செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், நான் திராட்சை செடி தான், நீ நிலைத்திரு, கனி கொடுக்கணும்னா நிலைத்திரு, பிதா சுத்தம் பண்ணுவார். அதே மாதிரி திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மீச்சலை கண்டடைகிறான். வாசலை காக்கிறவன் வாசலை திறக்கிறான், மெய்ப்பனானவன் வாசல் வழியாய் போவான். இப்போ வாசலை காக்கிறவன் அடைச்சிட்டானா வாசல் வழியாக போக முடியாது. அப்போது பக்க வழியாக வருகிறவர்கள் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறார்கள். இப்போ வாசலில் வந்து ஒன்று இருக்குது, வாசலை காக்கிற ஒரு காவலாளி இருக்கார். வாசலை காக்கிற காவலாளி வாசலை அடைச்சாச்சுன்னா வாசல் வழியாக போக முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து நானே வாசல்ன்றார். இப்போ வாசலை காக்கிறவர் யார்? வாசலை காக்கிறவர் பிதா. ஆமாம், பிதா. நோவா கப்பல் செஞ்சிட்டாரு, கதவை வச்சுட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஜனங்கள்லாம் சேர்ந்து நோவா கதவை திறக்க வேண்டும், கதவை திறக்க வேண்டும் சொன்னார். நோவா என்ன சொல்கிறான்? ஆண்டவர் அடைத்து விட்டார், நான் திறக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாரு, நான் வாசல் தான், ஆனால் வாசலை காக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். நான் இன்னைக்கு பேசக்கூடிய காரியம் கிறிஸ்தவங்களுக்கு முற்றிலும் புதுமையான காரியம். கிறிஸ்தவர்கள் திராட்சை செடியில் நிலைத்திருக்காமல் திராட்சை செடியை ஆராதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்காமல் இயேசு கிறிஸ்துவையே ஆராதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் பிதாவை ஆராதிப்பார்கள். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும் இயேசு கிறிஸ்துவுக்கு. 2000 வருஷம் ஆகும்போது இயேசு கிறிஸ்து ஒரு ஆராதிக்கிற பொருளாக மாறிவிடுவார். பிதாவை ஜனங்கள் விட்டுருவாங்க. இது பழைய ஏற்பாட்டிலே நடந்திருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னா, யோவான் 3:16 தேவன் எவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கார். இந்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா அதனுடைய அர்த்தம் கண்டுபிடிச்சோம்னா அப்பதான் தெரியும் எவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கார்னு. யோவான் 3:15-16 இல்ல 14:15-16 எவ்வளவா அன்பு கூர்ந்தான்னா, மோசே வனாந்தரத்துல வெங்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல கிறிஸ்தவம் உயர்த்தப்பட வேண்டும், அவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆனா இந்த யோவான் 3:16 மட்டும் எல்லாரும் மனப்படமா படிச்சிருப்பாங்க. எவ்வளவுனா அந்த 14:15 வாசிச்சாதான் அது முழுமை அடையும். பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க முறுமுறுத்தாங்க, ஆண்டவர் சர்ப்பங்களை அனுப்பினார், அநேக பேர் செத்தாங்க. ஜனங்க மோசேட்ட போய் சொன்னாங்க, மோசேட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ ஒரு வெங்கல சர்ப்பத்தை உருவாக்கி வை, ஜனங்க நோக்கி பார்த்தாங்கன்னா பிழைப்பாங்கன்னு. அதே மாதிரி உருவாக்கி வச்சாங்க, நோக்கி பார்த்தா அநேகம் பேர் பிழைச்சாங்க. ஆனால் அதே வெங்கல சர்ப்பம் கொஞ்ச நாள் கழியும் போது, சில வருடங்கள் கழியும் போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஆராதிக்கிற பொருளாக மாறிவிட்டது. எசேக்கியா ராஜா வந்து தான் அந்த வெங்கல சர்ப்பத்தை உடைத்து அந்த ஆராதனை பொருளாக இல்லாதபடி மாற்றி எடுத்து போட்டார். அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அதை ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த அளவா அன்பு கூர்ந்தார் அப்படின்னா 2000 வருஷத்துக்கு தான் ஆண்டவருடைய அன்பு. இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு ஜனங்கள் மேலே எவ்வளவு நாள் இருந்தது, 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான். அப்புறம் சிலுவையில் அறிந்த இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் இந்த 2000 வருஷம் நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். 2000 வருஷத்துக்கு அப்புறம் அதை ஒரு விக்கிரக பொருளாக மாற்றிவிட்டார்கள். அந்த விக்கிரக பொருளை எப்படி எசேக்கியா ராஜா வந்து உடைச்சு அதை வந்து நாசம் பண்ணினானோ, அதே மாதிரி இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அநேகருக்கு வேண்டி பரிந்து பேசிட்டு இருக்கார். ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை அல்லது சாட்சியின் வார்த்தைகளை யாருமே அன்னைக்கு கேட்கல. அதனால என்ன பண்றாரு, பிதாவே என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் வர வேண்டும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து 144,000 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு வராரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பிதாகிட்ட வாக்கு கடங்காத பெருமிச்சைகளோடு விண்ணப்பம் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனவாட்டி சபை இந்த பூமியிலிருந்து உருவாக வேண்டும். அப்போ அவங்களுக்கு வேண்டி தான் பரிந்து பேசிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் வேண்டியும் பேசல. எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு வேண்டி பிதாகிட்ட பரிந்து பேசிட்டு இருக்காரு, பரிந்து பேசிட்டு இருக்கான்னு. இல்லை, உலகத்துக்காக பரிந்து பேசல. யோவான் 17:10 எடுத்து வாசிச்சு பாருங்க, யாருக்கு வேண்டி பரிந்து பேசுறாருன்னு தெரியும். உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். 144,000 பேருக்கு மட்டும்தான் தேவன் பரிந்து பேசிட்டு இருக்காரு. அவர்கள் வந்ததுக்கு அப்புறம், அவர்கள் பூமியில் உருவானதுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த பரிந்து பேசுற வேலையை நிறுத்திடுவார். இப்போ பரிந்து பேசுகிற வேலையை நிறுத்தினா என்ன ஆகும், தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் வெளிப்படும். ஏன்னா யோ பூமியில் இறங்கதே சொல்லிட்டாரு, என்னுடைய சாட்சியை விசுவாசிக்காதவன் மேல் தேவனுடைய கோபம் நிலைநிற்கும். அப்போ 2000 வருஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அல்லது இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் 2000 வருஷத்துக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள் அதன்படி நடக்காமல் போகிற போது, அல்லது இயேசு கிறிஸ்துவே தேவனாக ஆராதனை செய்ய முயற்சி எடுக்கிற போது, தேவனுடைய சாபங்கள் இவர்களை பின்தொடரும். காரணம், அன்றைக்கு எப்படி வெங்கல சர்ப்பத்தை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்களோ அது வந்து ஒரு விக்கிரக பொருளாக மாறிவிட்டது. அதே மாதிரி இன்னைக்கும் சரித்திரத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு விக்கிரக பொருளாக மாறிவிட்டது. இன்றைக்கு அநேக சபைகளிலே அது பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டு எல்லாத்தையும் பாழாக்குற அருவறுப்புக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, ஆ இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு. ஆனால் வசனம் சொல்லுது அது பாழாக்கிற அருவறுப்பாக இன்றைக்கு மாறிவிட்டது. அதனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை நாம் கை கொண்டால், நாம் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து பிதாவை ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியை நாம் கை கொள்ளவில்லை என்று சொன்னால், திராட்சை செடியில் நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால், நாம் திராட்சை செடியை தான் ஆராதிக்கணும். அது ஒரு விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த கடைசி நாட்களிலே 99 பேர் திராட்சை செடியை ஆராதிக்கிறான், வாசனை ஆராதிக்கிறான், வெங்கல சர்ப்பத்தை ஆராதித்த மாதிரி. பழைய ஏற்பாட்டில் மோசே போயிட்டு மலைக்கு போயிட்டு கீழே வர்றதுக்கு லேட் ஆகும்போது என்ன பண்ணாங்க, அந்த பூனை மோசைக்கு என்னாச்சோ தெரியல. நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒன்று சொல்லும் தெய்வங்களை நாம் உண்டு பண்ணுவோம் சொல்லி அன்றைக்கு ஒரு கன்று குட்டியை உண்டாக்கினார்கள். அதே மாதிரி 2000 முன்னால் போன இயேசு கிறிஸ்து என்னன்னாரோ தெரியலையே, வரேன்னு சொல்லிட்டு போனார், இன்னும் வரவே இல்லையே. அதனால் நாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு முன்னால் சொல்லும் தெய்வங்களை நாம் உண்டு வைக்கவும் என்று சொல்லி சரித்திர புருஷனாக இயேசுவை இன்றைக்கு ஆராதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதுக்கு அன்றைக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னால் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தது போல, இன்றைக்கு சரித்திர புருஷனாக இயேசுவை இன்றைக்கு இயேசு விடுவிக்கிறார், இயேசு சுகம் அளிக்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார், எல்லாம் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு எல்லா காரியங்களை செய்து புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருக்கிறார்கள். புறஜாதிகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை இந்த புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடுகிற இந்த காரியத்தை பார்த்து புறஜாதிகள் பரிகாசம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்தவனுடைய நிலைமை இன்னைக்கு இதுதான். காரணம், இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை பின்பற்றவில்லை, அல்லது இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக இருக்கவில்லை. அதனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணினாங்கன்னா, காட்சி பொருளாக மாறிவிட்டார்கள். நீ பெரிய பெரிய சபையில் போனால் தெரியும் கிறிஸ்தவனுடைய காட்சி பொருள் எப்படிப்பட்டதுன்னு. எல்லாம் ஜவுளிக்கடை பொம்மை மாதிரி வந்திருப்பாங்க. டிநகரில் போய் என்ன துணி வாங்கலான்னு கண்டுபிடிக்கணும்னா, இன்றைக்கி சபைகளுக்கு போனால் போதும், என்னென்ன டிசைன் வந்திருக்குது, எப்படி எப்படி ஜவுளிக்கடை பொம்மைக்கு எப்படி இப்படிலாம் துணி சுற்றி விடலான்ட்டு இன்றைக்கி பெரிய பெரிய சபையில் போனால் அப்படி சீவி சிங்காரித்து எல்லா ஜவுளிக்கடை பொம்மையும் அங்கே வந்திருக்கும். எதுக்கு வந்திருக்காங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறக்கா வந்திருக்காங்க? இல்லை, காட்சி பொருளாக மாறிவிட்டார்கள். தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறார்கள், கிரியை இல்லையோ மறுதளிக்கிறார்கள். அதனால் தேவனை பொய்யனாக்குறதுக்கு பார்த்தாங்க ஜனங்கள் எல்லாரும். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஜனங்களை பொய்யனாக்கிட்டார். அதான் ஆக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு. இன்றைக்கி மனசாட்சி உள்ளவனாக இருந்தால், ஒருத்த ஒரு நாள் சபைக்கு போனானா போதும், சபையில் நடக்கிற அருவறுப்பை பார்த்து அவன் ஓடி வருவான். மனசாட்சியே இல்லை இன்னைக்கு. எல்லாரும் இப்படி தான் போகிறாங்க, நானும் அப்படி தான் போவேன். வசனம் சொல்லுது பாதாளத்துக்கு போகிற வாசல் மிகவும் அகலமாக இருக்குது. நிறைய பேர் போகிறாங்க, நிறைய பேர், நானும் அதில் போகிற ஒன்னோட ஒன்றா நானும்
போகிறேன்.
ஆமாம், பரலோகத்துக்கு போகிற வாசல் வந்து குதிரைகளும் நெருக்கமும் இடுக்கமாக இருக்கிறது. பத்மத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது, அந்த மாதிரி தான் இடுக்கமாக இருக்குது. அதை அதை சிந்திக்கிறதே இல்லை. அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இல்லைன்னா தேவனுடைய வார்த்தையை பின்பற்றின ஜனங்கள் மற்ற புறஜாதிகளுக்கு காட்சி பொருளாகத்தான் வாழ வேண்டும். வெளிப்படுத்தல் 12:17, வெளிப்படுத்தல் 12:17.
அப்பொழுது வலுசற்பமானது ஸ்திரீன் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு.
ஆ போதும், இங்கு சாத்தானுக்கு யாருகிட்ட வேலைன்னா, ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு 144,000 வரிசையில் வருகிற மேல் கோபம் கொண்டு சர்ப்பம் சாத்தான். அந்த சாத்தான் யார் மூலம் வர்றானா, இங்கே கிறிஸ்துவனுடைய மனவாட்டி சபை எப்படி இருக்கும்போது சாத்தானுடைய மனவாட்டி சபை யாரு, அப்படின்னா பாபிலோன் குமார்த்தி தான் சாத்தானுடைய மனவாட்டி சபை. ஆமாம், கிறிஸ்தவ சபையில் இருந்து தேவனுடைய வார்த்தையை அறிந்து கீழ்படியாமல் இயேசு கிறிஸ்துவை மறுதரிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறார், கிரியினால தேவனுடைய காரியங்களை மறுதரிக்கிறவர்களை ஆண்டவர் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துறார். அப்போ சாத்தானுடைய மனவாட்டி சபை பாபிலோன் மாநகர வேசி. பாபிலோன் மாநகர வேசியின் மனவாட்டி சபை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சபை, அது சத்திர புருஷனாக இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து அதனால் ஆசீர்வாதங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. அது வந்து யாருக்கு விரோதமாக வருதுன்னா, ஸ்ரீயின் மேல் கோபம் கொண்டு, கிறிஸ்துவின் மனவாட்டியின் மேல் கோபம் கொண்டு. கிறிஸ்தன் மனவாட்டி எப்படி இருக்காங்க, தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதும் இயேசு கிறிஸ்து சாட்சியுடையவருமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு, 144,000 வரிசையில் வர்ற ஜனங்க ஆரம்ப நாட்கள்லேருந்து இருக்காங்க, இன்றைக்கும் அதிகமாக வர்றாங்க. அப்படி வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் ரெண்டு ஸ்திரீயை பார்க்கலாம். ஒன்று கிறிஸ்துவின் மனவாட்டி சபை, இன்னொன்று பாபிலோன் மாநகர வேசி. கிறிஸ்துவின் மனவாட்டி சபை சூரியனையும் சந்திரனையும் அணிந்திருக்கிறாள். அவருடைய பாதங்களுக்கு கீழே 12 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இவள் கர்ப்பவதியாக இருந்து கிறிஸ்துவின் மனவாட்டி சபையை பெற்றெடுப்பதற்காக இவள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அப்போ இந்த வேதனைப்படுத்துகிற ஸ்திரீயை இன்னொரு ஸ்திரீ வந்து பின்தொடர்றா. அவ யாருன்னு கேட்டிங்கன்னா, பாபிலோன் மாநகர வேசி. பாபிலோன் மாநகர வேசிக்கு பைபிள் நல்லா தெரியும், பைபிள் வசனம் அர்த்தம் அது இது எல்லாம் நல்லா தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய சாட்சி இல்லை, கிரியை இல்லை. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கையிடுவார்கள், ஆனால் கிரியினாலே மறுதளிப்பார்கள். இன்னைக்கு வந்து பைபிளை வந்து நல்லா படித்த வேத பண்டிதர்களை விட ரொம்ப தெளிவாக பேசுவாங்க பாபிலோன் மாநகர வேசியாக இருக்கிற சபையில் இருக்கிற ஜனங்கள். அந்த அளவுக்கு பைபிள் தெளிவாக தெரியும். சாதாரண ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி ஆளை பார்க்கும்போது ஏமாந்து போயிடுவான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதுனால தான் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கு. வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் திசைகிட்டு போனாலும் அவர் வந்து திசை மாறி போவதில்லை, மனசாட்சியில் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளை நேசித்து நன்மை செய்கிற மனசு இருந்தால் போதும். அவர்கள் குருடராக இருந்தாலும் வழிகட்டு போவதில்லை, செவிடராக இருந்தாலும் அவர்கள் திசைகட்டு போவதில்லை, அவர்கள் எந்த இடத்துலையும் செதறி போக மாட்டாங்க. அவங்களுக்கு பின்னால் நீங்கள் நடக்க வேண்டிய வழி இதுவே என்று அவர்களுக்கு பின்னாலே அறிவிக்கப்படும். நற்கிரி ஒன்று தான் வேணும், முதல்ல நற்கிரி இருந்தால் போதும். தேவனுடைய வார்த்தை தெரியணும்னு அவசியம் இல்லை, நல்லது செய்கிற மனசு இருந்தால் போதும். புறஜாதிகள் நிறைய பேர் பரலோகத்தில் என்ன கூடாதன புறஜாதிகள் வர்றாங்க பரலோகத்தில், என்ன அடிப்படையில் வர்றாங்க, நற்கிரியை செஞ்சதுனால தான் வர்றாங்க. ஆமாம், நல்ல செயல் எது தெரியுது அதை செஞ்சால் போதும். 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஜனங்களே 2 பங்காக பிரிக்கிறார்கள், ஒன்று நன்மை செய்தவர்கள் இன்னொன்று நன்மை செய்யாதவர்கள். நன்மை செய்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நேரடியாக பிரவேசிக்கிறாங்க, நன்மை செய்து மறுத்தவர்கள் பரலோகத்துக்குள்ளே நேரடியாக போயிடுறாங்க. பரலோகத்துக்குள்ளே போகிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு வெள்ளை அங்கி கொடுக்கப்படும், வெள்ளையை அங்கி கிடச்சாச்சுன்னா அவன் பரலோகத்துக்குள்ளே போயிட்டான்னு அர்த்தம். அது 144,000 பேருக்கும் அந்த வெள்ளை அங்கி கிடைக்கும். புறஜாதியாக இருந்து நன்மை செய்கிறதுனால அவன் மறித்தானா, அவனுக்கும் வெள்ளை அங்கி ஆண்டவர் கொடுத்துருவார். அவன் பைபிள் தெரியுதோ இல்லையோ அது கவலை இல்லை, ஆண்டவர் எளிமையான முறையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆனால் இந்த பாபிலோன் மாநகர வேசி என்ன பண்ணுவானா, எப்படியாவது நாம் பூமியில் சாத்தானுடைய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தந்திரங்களோடையும் அற்புத அடையாளங்களை செய்து ஜனங்களை வஞ்சிப்பார்கள். அதனால் வேதத்தை அறிந்தவர்கள் அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். வேதம் தெரியலனாலும் பரவாயில்ல, நன்மை செய்கிறதுக்கு முந்திக் கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு முன்னால் ஆயக்காரரும் வேசிகளும் பரலோகத்தில் இருப்பாங்க. எப்படி? அவனுக்கு பைபிள் தெரியாது, நன்மை செய்கிற மனசு இருந்தால் போதும். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் சமீபமாக இருக்கிறது, அவனுடைய இருதயத்தில் பேசிகிட்டே இருக்குது. வேதத்தை படித்து கற்று தேர்ணுன்னா அப்போஸ்தலன் பவுல மாதிரி இருக்கிற ஆளுனால தான் பல்லவத்துக்கு போக முடியும். அப்படின்னா சயின்டிஸ்டாக இருந்தால் தான் பைபிளில் ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஸ்டாக மாறினா தான் பல்லவத்துக்கு போக முடியும்னா பல்லவத்துக்குள்ளே யாரும் போக முடியாது. ஆனால் ஆண்டவர் பல்லவத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப எளிமையான வழிகளை வைத்திருக்கிறார். நன்மை செய் போதும், நன்மை செய். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நன்மை செய். போன வாரம் நாம் பார்த்தேன் என்ன, மனசாட்சி கீழ்படியும். இன்றைக்கு நாம் பார்க்கறது நன்மை செய். தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறார்கள், ஆனால் கிரியினாலே அவரை மறுதளிக்கிறார்கள், செயலில் மறுதளிக்கிறாங்க. அந்த ஆளுக்கு மேலே தேவனுடைய கோபம் நிலை நிற்கும். அவர்களை ஆண்டவர் பாபிலோன் மாநகர வேசிக்கிட்ட ஒப்பு கொடுத்துருவார். சாத்தான் தான் அவங்க லீடர். இப்படி இன்னைக்கு பாபிலோன் மாநகர வேசியை பின்பற்றி கொண்டு இன்னைக்கு 99 கிறிஸ்தவங்க அவங்க போயிட்டு இருக்காங்க. அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், வல்லம் இருக்கு, எல்லாம் இருக்கும். இயேசு கிறிஸ்து பூமியில் செய்த அத்தனை காரியத்தையும் செய்வாங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள மாட்டாங்க. அப்போ இவங்க இயேசு கிறிஸ்துவனை ஆராதிக்கிறாங்க, பிதாவை ஆராதிக்கல. பிதாவை ஆராதிக்கணும்னா ஆவியோடு உண்மையோடு தான் பிதாவை ஆராதிக்க முடியும். ஆவியும் இல்லை உண்மையும் இல்லைன்னா அவன் யாரை ஆராதிக்கிறான்? இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறான். சரித்திரத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறான். திராட்சை செடியில் நிலைத்திருந்தால் பிதாவை ஆராதிப்பான். திராட்சை செடியில் நிலைத்திருக்காம அது தனியாக இருந்தானா என்ன ஆகும்? அவன் திராட்சை செடியை தான் ஆராதிப்பான். வாசல் வழியாய் போனால் தான் பிதாவை ஆராதிக்க முடியும். வாசல் வழியாக போகாமல் வேறு வழியாக உள்ளே போகிறவன் என்ன பண்ணுவான்? வாசலை தான் ஆராதிப்பான். ஆனால் வாசல் முக்கியமாக, வாசலை காக்கிறவன் முக்கியமாக. இன்னைக்கு ஆண்டவர் நிறையா பேருடைய ஊழியத்தை அடைத்து போட்டார். வாசலை காக்கிறவர் அடைச்சிருவார், நீ வாசல் வழியாக போக முடியாது. வாசல் வழியாக போக முடியலன்னா பக்க வழியாக போய் தான் ஏதாவது சாப்பிட்டுக்கணும். இன்னைக்கு ஊழியத்தில் வந்து பக்க வழியாக போய் நிறைய ஆதாயங்களை தேடுறாங்க. ஆண்டவர் மூணு அடையாளத்தை மோசை கொடுத்தார். அப்போ மோசை வந்து ஆண்டவர் கேட்குறார், ஜனங்கள்லாம் என்னை விசுவாசிக்க மாட்டாங்களே, எனக்கு ஏதாவது அடையாளத்தை வேணும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், சரி அடையாளம் தர்றேன், உன் கையில் இருக்கிறத நான் கோல் கீழே போடு. பாம்பா மாறிச்சு, உடனே வாழை பிடினார், உடனே பிடிச்சிட்டான், கையில் கோலா மாறிடுச்சு. பார்வண்டம் போனான், ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கார், கோலை போட்டான் பாம்பா மாறிச்சு. பார்வான் என்ன பண்ணான், உனக்கு தான் தரிசனம் இருக்குதா, எனக்கும் தரிசனம் இருக்குது பார். அவன் என்ன பண்ணான், அவன் மந்திரவாதிகள்லாம் கூப்பிட்டான், போடுங்க கோலை, எல்லாம் பாம்பா மாறிச்சு. மாறி மாறி என்னாச்சு, மோசையுடைய பாம்பு வந்து மற்ற எல்லா பாம்பையும் முழுகிருச்சு. முழுகிறதுக்கப்புறம் என்னாச்சு, மோசை வாழை பிடிச்சாரு, கோலாக மாறிடுச்சு. இப்போ எல்லா பாம்பும் எங்கே இருக்குது, மோசையினுடைய கோலில் இருக்குது. இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது சொல்கிறாரு என்ன, எல்லாரும் மோசையுடைய ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆனால் மோசையுடைய ஆசனத்தில் உட்காந்துருந்தா ஆசனத்தை விட முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. ஒரு ஒரு ஆள் ஒரு அதிகாரியாக இருக்கிறான், அதிகாரி வந்து அவன் சிங்கனாசனத்தில் உட்காந்துருக்கும் போது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா அவன் சிங்காசனத்துல உட்கார்றத விட முக்கியமான பொருள் அவங்கிட்ட ஒன்று இருக்குது. இப்ப அதிகாரங்களை வச்சிருக்கிறவங்க நாம பார்ப்போம். போலீஸ் அதிகாரியா தொப்பி வச்சிருப்பாங்க, கையில ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு உட்கார இடம் இருக்கும், அங்க போய் உட்காந்து நல்லா மரியாதையா இருக்கும். அங்க உட்கார இடத்த விட்டு எந்திரிச்சு வந்தாங்கன்னா அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது
அதிகாரின்னு?
முதல்ல தொப்பி இருக்கும், தொப்பி வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். ட்ரெஸ் இருக்கும், அந்த ட்ரெஸ் இல்லைனால கூட அதிகாரி கையில் அந்த கோல் இருக்கும். போலீஸ்காரங்க பாருங்க, யூனிஃபார்ம் இல்லாமல் அலைவாங்க, ஆனால் அந்த போலீஸ்காரன் தடி கையில் இருக்கும், அதை மறைச்சு வச்சிருப்பான். எங்கே மறைச்சு வச்சிருப்பான்? யாராவது பார்த்துருக்கீங்களா? கலவரம் நடக்கும்போது போலீஸ்காரங்கிறது தெரியாம கட்டம் கட்ட சட்டையை போட்டுக்கிட்டு கள துணியை போட்டுக்கிட்டு ஜனங்களுக்குள்ள இருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட தடி இருக்கும். முதுகுல மறைச்சு வச்சிருப்பாங்க, இங்க பின்னால அதிகாரம் கையில் இருக்குது. அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அவங்க பயன்படுத்திடுவாங்க. நம்ம மற்ற போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து இப்போ பார்த்தாங்கன்னா இவர் நம்ம ஆள், அதிகாரத்தை கையில் இருக்கிறவர். அந்த மாதிரி மோசடி ஆசனத்தில் உட்காந்துருக்காங்க எல்லாரும். அதிகாரம் இல்லை, கையில் கோல் இல்லை. கோல் என்னவா போச்சு? கோல் வந்து எல்லாத்துக்கு முன்னாலும் ஆண்டவர் எங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காருன்னு மற்றவங்கிட்ட காமிச்சிட்டு போகும்போது அந்த கோல் வந்து கையில் இருந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தனா பாம்பா மாறிடுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க கிட்ட நடக்கிற காரியம் என்னங்கிறத நல்லா தெளிவா பார்த்து புரிஞ்சுக்க, என்னுடைய புத்தகத்தில் நல்லா தெளிவா எழுதியிருக்க. ஆனா மோசே வந்து தேவனுடைய வார்த்தையின்படி வாழை பிடிச்சான். இன்னைக்கு மோசையில் ஆசனத்தில் உட்காந்துருக்கிறாங்க, வாழை பிடிக்க முடியல. அதே மாதிரி மோசையில் ஆசனத்தில் உட்காந்துருக்கிறவங்க கோலை பாம்பாக்குற மாதிரி மற்றவங்களும் வந்து அற்புத அடையாளங்களையும் செய்கிறாங்க, கோலை பாம்பாக்குறாங்க. அப்போ மோசையில் ஆசனத்தில் உட்காந்துருக்கிறவங்க கோல் வந்து மற்ற பாம்பை முழுங்க முடியல. அதுவும் சண்டை போடுது, இதுவும் சண்டை போடுது, இதுவும் அலையுது, அதுவும் அலையுது. முதல் அடையாளத்திலேயே இன்னைக்கு மோசடி ஆசனத்தில் இருக்கிற உட்காந்துருக்கிறவன் தோத்து போயிருக்கிறான். முதல் அடையாளத்தில் இன்னும் ரெண்டு அடையாளம் இருக்குது. முதல் அடையாளம் இப்படி அலையுது பாம்பு. எதுக்கு அலையுது பாம்பு? எதுக்கு அலையும்? இறப்பிடி. என்ன இற? ஆண்டவர் பாம்புக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு, நீ வயிற்றுனால ஊர்ந்து மண்ணை திம்பாயின்னு. இன்னைக்கு பாம்பு என்ன மண்ணா திங்குது? பாம்பு வந்து நான் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சாப்பிட, வெஜிடேரியன் இல்லை பாம்பு. மண்ணில் சாப்பிட்றது நான்வெஜ் தான் சாப்பிடுது. இன்றைக்கு வயிற்றுக்கு வேண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தான் வயிற்றுனால நடக்கிறான். வயிற்றுனால ஊர்ந்த அப்படின்னா வயிற்றுக்கு வேண்டி பொழப்பு நடத்துகிறவன். எதை தேடுவான்? பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் தேடுறான். உலகத்தில் இருக்கிற மந்திரவாதியுடைய பாம்பு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி நடக்குது. கிறிஸ்தவங்க மோசடி ஆசனத்தில் உட்காந்து இருக்கிற பாம்பு என்ன ஆகுது? அது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி தேடி நடக்குது. இங்கே காணிக்கு வருமா, அங்கே தசமாக வருமா, இங்கே ரிட்டையர்ட் ஆகிருக்காரா, அவரு ஃபாரின் போயிட்டு வந்துட்டாரா, இங்கே போனால் காசு கிடைக்கும் அப்படின்ட்டு எங்கே யார் ஏமாந்துருப்பா, எப்படி பிடுங்கலாம், எப்படி வகை வைக்கலான்ட்டு எப்படியே அலைஞ்சு அலைஞ்சு நடக்குது. நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பாம்பு இருக்குது, ஆனால் அந்த பாம்பை பல்ல பிடிக்கிடணும், இல்லாட்டின்னா அந்த பாம்பு நேரம் வரும்போது கடிச்சிடும். பாம்பை வச்சு வளர்த்துறவங்களுக்கு தெரியும், பாம்புக்கு வந்து அந்த பல்லை என்றைக்குமே வந்து பட்டை தீட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பாம்புடைய பல் வந்து கடிச்சா விஷம் ஏறாதபடி அந்த பல்லை மழுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா அந்த பாம்பு அவனை கடிக்கும். அப்படி நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவங்களை நாம் கட்டுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு பின்பற்றாம எங்களுக்கும் தரிசனம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி போட்டி போட்டு இறங்கும் போது என்ன ஆகுது? கையில் இருக்கிற அதிகாரம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா கையை விட்டு போயிடுச்சு. ஒரு அதிகார தேவன் கொடுத்த அதிகாரம்னாச்சு, கையை விட்டு போயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. விழுகும்போது என்ன ஆகுது, அது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி தான் நடக்குது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் கையிலேயே வச்சிருக்கணும். சரி, கீழே விழுந்துருச்சு, பரவாயில்ல, நீ வாழைப்பிடி, வாழை பிடிச்சுன்னா திரும்பியும் கைக்கு வரும். இவனால் வாழை பிடிக்க முடியல. ஏன் முடியல, என்ன காரணம்? நகர்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் ஊழியக்காரன் வந்து வாழை பிடிக்கலாம்ல, வாழை பிடிச்ச திரும்பி கையில் வந்து பாம்பா மாறும். ஏன் அதிகாரம் ஆண்டவர் மோசை கொடுத்தா இருக்காரா? அப்போ மோசையுடைய ஆசனத்தில் உட்காந்துருந்தா நம்ம பாம்பு இப்படி நடக்கும்போது நம்ம வாழை பிடிச்சி திருப்பி கோலா மாற்றலாமே? ஏன் தைரியம் இல்லாமல் போச்சு? ஏன் தைரியம் இல்லாமல் போச்சு அப்படின்னா, தைரியம் இல்லை, அதுக்கு முக்கியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து கங்கா சர்ப்பத்தை உயர்த்தினது மூலம் ஆண்டவர் வந்து தன்னை உயர்த்தினார். இப்போ இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து ஜெயம் கொள்வது எப்படி, தீமையை நன்மையாக்குவது எப்படி? பாம்புன்னா நயவஞ்சகமான ஆலோசனை, அது வளைஞ்சு 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 போகிறதுங்கிறது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இப்படி ரூட் போடலாமா அப்படி ரூட் போடலாமான்னு பிளான் பண்ணுறது வந்து பாம்புடைய ஆலோசனை, நயவஞ்சகமான ஆலோசனை. அந்த ஆலோசனை தீமையினால் வந்திருக்கிறது. அப்போ அந்த நயவஞ்சகமான தந்திரமான ஆலோசனைகளை தீமையில் இருக்கிறது எப்படி நன்மையாக மாற்றுறது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை நன்மையாக மாற்றலாம். அப்போ நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது அந்த பாம்புடைய நயவஞ்சகமான தந்திரமான ஆலோசனைகள் நம்ம கையில் திரும்பவும் கோலாக மாறும், அதிகாரமாக மாறும். அப்போ இன்னைக்கு வந்து மோசடி ஆசனத்தில் இருக்கிறவங்களுடைய கையில் கோல் இல்லை, கீழே பாம்பாக மாறுது. இதுவும் அலையுது, உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகளுடைய கோலும் அலையுது. சபைக்கு வந்தால் எது என்ன கிடைக்கும், யாரை எப்போ ஏமாத்தலான்னு எல்லாம் பாம்பாக அலையுது. அன்னைக்கு மோசை பயந்து ஓடும்போது நீ பயப்படாத, நீ வாழப்படின்னு சொன்னார். இன்னைக்கு கிறிஸ்தவங்க இல்லாமல் மற்றவங்கெல்லாம் சபைக்கு உள்ள வந்தாங்கன்னா என்ன பார்க்குறாங்கன்னா, எல்லாம் பாம்பாக அலையுது, ஜனங்க பயந்துட்டு ஓடுறாங்க. ஏன்னா இவன் வந்து ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணுறான், இன்னொரு தந்திரத்தை யூஸ் பண்ணுறான். எல்லாம் வந்து சபையில் வந்து பார்த்தாச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நயவஞ்சகமான தந்திரங்களை வைத்து கொண்டு அடுத்தவனை ஏமாற்றி எப்படியோ பொருள் சம்பாதிக்க பார்க்குறாங்க. எல்லாமே பாம்பாக அலையுது. இப்போ புறச்சாதி வந்து பார்த்தானே என்ன ஆகுதான், அவன் பயந்துட்டு ஓடிடுவான். அதுதான் இன்றைக்கி நடக்குது. அப்படி இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கை கொண்டால் மட்டும்தான் நயவஞ்சகமான தந்திரங்களை நன்மையான அறிவாக மாற்ற முடியும். ஆனால் பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மோசையுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், அந்த அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறோம், கையில் கோல் இல்லை. ரெண்டாவது கையை பார்த்தா என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, திருப்பி ரெண்டாவது மோசைகிட்ட இன்னொரு அடையாளம் சொன்னார், முதல்ல இதை பண்ணு, இதை பண்ணுன்னா ஜனங்கள் நம்புவாங்க அப்படின்னு. இதை நம்பாமல் போனால் இன்னொரு அடையாளத்தை தர்றேன். எப்படின்னா, எல்லா ஜனங்களும் அநேக ஜனங்கள் மோசையை போல எதிர்காலத்தில் போட்டி போடுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவன் மோசை கொடுத்துருக்காருனா மோசைக்கு மட்டும் கொடுக்கல, உங்கள்கிட்ட யார் யார் போட்டிக்கு வர்றாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் நான் உனக்கு ஒரு கரெக்டான அடையாளம் கொடுக்குறேன். அகிலாண்டத்தை உண்டாக்கி, கோடான கோடி நட்சத்திரங்களை உண்டாக்கி, தேவதைகளை உண்டாக்கி, இத்தனை கொடான கோடி மனுஷனில் உருவாக்கும் போது அவனுடைய என்ன அறிவுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ மோசைகிட்ட மாத்திரம் தெரிகிற மாதிரி அவனை கொடுக்குறாரு, அது எல்லா ஜனங்களுக்கு தான் அது பொருந்தும். சரி, முதல் அடையாளம் இப்படி போச்சு, ரெண்டாவது அடையாளம் அவன் கையெடுத்து மடியில் போடுனார், போட்டார், எடுத்து பாருனார், குஷ்டரோகம் வந்துடுச்சு. ஆனால் குஷ்டரோகம் வந்துருச்சுன்னு பார்த்தேன்னா திருப்பி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ திருப்பி உள்ளே போட்டு திருப்பி வெளியேடுனார், நல்ல கையாக மாறிடுச்சு. என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தை, ஏற்கனவே ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார், அதை இழந்து இழந்து பாம்பா மாறி சுத்திட்டு இருக்குது. ரெண்டாவது உங்ககிட்ட வெறும் கை இருக்குது, பரவாயில்ல, அந்த கையை நீ உள்ளே போட்டு வெளியில் எடுத்தீங்கன்னா புஸ்தகம் பிடிக்கும். அப்படின்னா உன்னுடைய அதிகாரத்தை நீ தந்திரமாக மறைத்து வைத்திருந்து நீ வேற காரியத்தை செயல்பட்டீன்னா உன்னுடைய கை குஷ்டரோகமாக மாறும். அப்போ தேவனுடைய வார்த்தையே இருக்கிறது இருக்கிறத மாதிரி சொல்லணும். ஆனால் இன்னைக்கு மோசடி ஆசனத்தில் உட்காந்துருக்குறோம், என்ன பண்ணுவான், தேவனுடைய வார்த்தையை மனுஷனுடைய கற்பனைகளை கொண்டு அவன் ஜனங்களுக்கு போதிக்கிறான். ஆண்டவர் சொன்ன ஜனங்கிட்டேருந்து வாங்க வேண்டிய காரியத்துக்கள்லாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவான், ஆனால் ஜனங்களுக்கு போதிக்க வேண்டிய வார்த்தைகளை இவன் கொடுக்க மாட்டான். ஆசீர்வாதம், சமாதானம், இரக்கம், அன்பு, தயவு, அது மட்டும்தான். அதை சொல்லி 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 இயேசு அழைக்கிறார், விடுவிக்கிறார், சுகமாக்குறார். ஆனால் இயேசு தண்டிக்கிறார், நியாயம் தீர்க்கிறார், உன்னை சவிப்பாருங்கிறத சொல்லவே மாட்டான். ஆனால் ஆண்டவர் அதையும் தான் செய்கிறார். இப்படி சொல்லி ஜனங்கிட்ட இருக்கிற காசை வாங்கிறது. அப்போ இவனுடைய அதிகாரத்தில் இருக்கிற தேவனுடைய வசனங்களை, இவனுடைய நற்கிரியைகளை என்ன பண்ணுறான், சட்டைகளை போட்டு மறைச்சி வச்சுக்கிறான். மறைச்சி வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுறான், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இது சபா இப்படி கட்டணும், அப்படி கட்டணும், சபா கட்டணும் கட்டணும் கட்டணும்னு சொல்லிட்டு அங்கே பின்னால் வீட்டை கட்டியிருப்பான். மோசையுடைய ஆசனத்தில் உட்காந்துருக்கணும் கை இப்போ எப்படி இருக்குதுன்னா அது குஷ்டம் பிடிச்சிருக்கு. திரும்பி உள்ளே போட்டு வெளியில் எடுத்து நல்ல கையாக மாற்ற தெரியல, அவன் தந்திரத்துலேருந்து வெளியே வர முடியல. அப்போ தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக பிரசங்கம் பண்ணி நீதியின் கிரியைகளை செய்தால் அவனுடைய கை இருக்கிற மாதிரியே நல்ல கையாக இருக்கும். இன்றைக்கி அநேக ஊழியக்காரங்க கை குஷ்டம் பிடிச்சிருக்குது, அந்த கையில் கோல் வந்து என்ன ஆயிருக்குது, அதுவும் பாம்பா மாறி இருக்கு. அப்போ மூணாவது அடையாளம் எப்படி இருக்கும், மூணாவது அடையாளம் அந்த மாதிரி தான் இருக்கும். மூணாவது அடையாளம் ரெண்டையும் கை கொண்டாக தான் மூணாவது செய்ய முடியும். அப்படி இன்றைக்கு மோசையுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் தேவனுடைய சாட்சியை கை கொள்ளாமல் இன்றைக்கு தங்களுடைய சாட்சியை சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக காட்சி பொருளாக மாறி தேவனுடைய சாபத்தை வருவித்து கொண்டார்கள். அதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் பின்பற்றும் போது நாம் தேவனுக்கு சாட்சிகளாக இருப்போம். தேவனுடைய வார்த்தையை அறிந்து நாம் பின்பற்றாமல் இருக்கும்போது நாம் ஜனங்களுக்கு காட்சி பொருளாக மாறுவோம். வெளிப்படுத்தல் 24.
அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அதை நீங்கள் உட்கார்ந்தார்கள், நியாயத்துக்கு கொடுக்கும்படி அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும்
போதும். 144,000 பேர் கிறிஸ்துவோடு கூட அரசாட்சி செய்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள். இப்போ அதை கை கொள்ளணும். முதல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சியையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிக்க வேண்டும். அதை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். மரணம் வந்தாலும் அதற்காக மறிக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க முடியும். அப்படி கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருந்தாச்சுன்னா இது மோசையுடைய சிங்காசனத்தை விட பெரிய சிங்காசனம். 1000 ஆண்டு ஆட்சியில் மோசே வந்து எல்லா ஜனங்களையும் நியாயம் தீர்ப்பார். உலக கோர்ட்டுடைய முதன்மை நியாயாதிபதி மோசே. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், நான் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை, மோசேயே உங்களை நியாயம் தீர்ப்பான். அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சியில் மோசே தான் அகில உலக கோர்ட்டுக்கு முதன்மை தலைமை நீதிபதி. ஆனா இங்க கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துல இருந்து ஆட்சி செய்யறாங்க. அப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாக இருந்தால் மட்டும்தான் நாம் கிறிஸ்துவோடு ஆட்சி செய்ய முடியும். அதை விட்டு போட்டு அந்நிய பாஷையை பேசிட்டு அற்புத அடையாளம் செஞ்சுட்டு பூமியின் கடைசி வரைக்கும் நீங்கள் சாட்சிகளாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் பூமியின் கடைசி வரைக்கும் நான் போகிறேன்ட்டு உலகமெல்லாம் சுற்றி கடைசியில் வந்தால் ஆண்டவர் என்ன சொல்லுவார், அக்கிரமம் செய்யக்காரு என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். பத்தாவதுக்கு நாம் பூமியில் சாட்சியாய் வாழ்வதற்கு பதிலாக நம்ம காட்சியாக தான் நம்ம வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கை இங்கே முடிக்க வேண்டியது வரும். அதனால் 144,000 வரிசையில் வருகிறவருடைய அடையாளம் கிறிஸ்துவனுடைய சாட்சியை பின்பற்ற வேண்டும். இது 6வது அடையாளம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.